ஏனென்றால் தேசிகமூர்த்தி சிவம், தேசிகமூர்த்தி சிவமே. அதனால தேசிகமூர்த்தினாலே ஞானாசிரியினாலே எல்லாவற்றையும் வழங்க முடியும். ஆனா ஞானத்தை அவன் உணர்த்தினால் யாரால பெற முடியும் என்றால் அந்த இருவினை ஒப்பு வந்தவரால் தான் முடியும். எனவே நீடும் இருவினைகள் நேராக நேராதல் என்பது இருவினை ஒப்பு உணர்த்தப்பட்டது. நேராக நேராதல் என்றால் நேராக விளங்குதல் அப்படின்னு, நேராக விளங்குதல்னா ஒப்ப விளங்குதல். எதிர ஒப்ப விளங்குதல் ஆன்மா அறிவிலே, ஆன்மாவின் அறிவிலே இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக நோக்கப்படுதல். அந்த அளவுக்கு அறிவு வந்து பண்பட்டு இருக்க வேண்டும். இன்பமா முன்வினையால வருகின்றது, இதுல விருப்பம் வைத்தா அது மேல்வினையாகும், அதனால வேண்டாம். துன்பமா இதுவும் உண்மையால வந்தது, அதுல விருப்பம் வைக்க மாட்டோம். வெறுப்பு வச்சோம்னா அதுவும் அந்த வெறுப்பு மேல்வினையாகும். எனவே அது முன்வினைக்கு ஈடாக வந்துதான் தீரும். நம்முடைய நோக்கம் எல்லாம் சிவசிந்தனை தான். ஆகவே இந்த இன்பமானாலும் சரி அல்லது துன்பமானாலும் சரி, இந்த இரண்டிலே நாம் எதில் கருத்தை வைத்தாலும், இன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அல்லது துன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அது சிவசிந்தனைக்கு தடையாகும். இந்த இன்பம் ஒரு பற்றை வளர்க்கும், அப்ப அது சிவசிந்தனையில தள்ளுமா? தள்ளாது. இந்த இன்பத்தில மேலும் மேலும் நாம மூழ்கவும் அப்படின்னு தான் தள்ளிவிடும். துன்பம் அது என்ன செய்யும்? அது வந்து அதுல வெறுப்பை ஏற்படுத்தும், கலங்க வைக்கும், வாட்டத்தை தரும், அதுவும் சிவசிந்தனைக்கு தடை. ஆகையினாலே இந்த இரண்டையுமே வந்து இந்த அறிவானது பற்றுக்கொள்ளாமல் வினைக்கீடாக வருவையெல்லாம் வந்து கொண்டிருக்கட்டும் என்று சிவசிந்தனையிலேயே உரைத்து நிற்கக்கூடிய சிவமே வேண்டும் என்று நிற்கக்கூடிய நிலை. அப்படி சிவமே வேண்டும் நின்னால் நீ என்னையே வேண்டி இருக்கின்றாய், உனக்கு அறிவுரிய வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன செய்கின்றார்? குருவாக எழுந்து விடுகின்றார். அதான் அப்பந்தான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி என்பது திருவருட்சக்தி குழல், அதாவது திருவருட்சக்தி ஆன்ம அறிவிலே நன்கு பதிதல் கூடும். அது வந்து அப்பதான் அந்த நிலை கைகூடும். எப்ப இருவினை ஒப்புன ஆன்மாவிற்கு வந்ததென்றால், அந்த நிலை வந்ததென்றால் அப்பந்தான் அந்த ஆன்ம அறிவிலே இறைசக்தி ஓங்கி விளங்கும், மேம்பட்டு விளங்கும். அப்ப இறைசக்தி மேம்பட்டு விளங்குதுனாலே அங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், மலச்சக்தி கீழ்பட்டு போய்விட்டது. மலச்சக்தி அடங்கி இறைசக்தி மேம்பட்டு விளங்குகின்றது. எவ்வளவு அருமையாக வகுத்துள்ளார்கள் சிந்திக்கணும். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வர இருக்கின்றார். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்தாச்சு. இன்பத்திலையும் பற்று இல்லை, இன்பத்தில விருப்போ துன்பத்தில வெறுப்போ இல்லை, அவற்றிலெல்லாம் எந்த கருத்தும் வைக்காமல் இரண்டையுமே ஒப்ப கருதி வெறுத்து திருவருளே வேண்டும் என்று நாடி நிற்கின்றது இந்த ஆன்மா. அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக வர இருக்கின்றார். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது வந்திருப்பது சிவன் தான் குருவா வந்திருக்கிறார்னு, உலகத்தவர்களுக்கு தெரியாது போன அதிகாரத்திலே சொல்லிட்டேன். ஆனா இந்த யார் ஆட்கொள்ளப்பட வேண்டுமோ, இந்த ஆட்கொள்ளப்பட வேண்டிய சீடன் அவன் அறிய வேண்டும் அல்லவா? சிவபெருமான் தான் இப்படி குருவாக நமக்கு எழுந்தொழியிருக்கின்றார். அறிகின்றானே இந்த சீடன் அறிகின்றானே. வாத ஊரடிகளுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம், சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. இந்த உலகத்தில் தன் திருவடி தீண்டும்படி எழுந்தருளி வந்தான். அப்படி வந்த அந்த குருநாதன் சிவபெருமானே என்று நான் தேறினேன் சொன்னான். அப்ப எவ்வாறு தேர முடிந்தது? இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சுவாமி என்ன முடிவு பண்ணுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்துவிட்டது, இரண்டு வினைகளிலுமே அவனுக்கு வந்து பற்று இல்லை, நம் மீதுதான் பற்று உள்ளது, எனவே நாம் இவனுக்கு குருவாக எழுந்தருளுவோம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ குருவாக நாம் எழுந்தருளினால் சிவமாகிய நாம் தான் குருவாக வந்துள்ளோம் என்பதை இந்த ஆன்மா அறிய வேண்டும். அப்ப வந்திருப்பவர் குருவாக வந்திருப்பவர் சிவமே, சிவமே என்று அந்த ஆன்மா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்ப சிவத்தை எப்படி அறிய முடியும்? அவன் அருளால் தானே அறிய முடியும். எனவே அந்த சீடனுடைய அறிவிலே திருவருளை பெருகச் செய்கின்றார். அதான் சத்தினிபாதம் என்கின்ற நிலையை இந்த ஆன்ம அறிவிலே ஏற்படுத்துகின்றார். இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சத்தினிபாதம் நிகழ்கின்றது, திருவருள் வீழ்ச்சி. ஒளி வீழ்ச்சி என்றாலே அங்க இருள் நீக்கம் தான், இருள் நீங்கி விடுகின்றது. எனவே ஆணவ மனவலிமை மிகவும் குன்றி அந்த ஆன்ம அறிவிலே அருள் மேலிடுகின்றது. அப்ப அந்த ஆன்ம அறிவிலே திருவருள் மேலிட்டு விளங்கினால் அந்த ஆன்மா அந்த திருவருளை துணையாக கொண்டு குருவாக வந்திருப்பவர் சிவமே என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும். இந்த இருவினை ஒப்போ இந்த சத்திரிபாதமோ மற்றவர்களுக்கு நிகழவில்லை, ஆகையினாலே மற்றவர்களுக்கு குருவாக வந்திருக்கின்றார் சிவன் தான் இப்படி குருவாக வந்திருக்கா தெரியாது. இந்த சீடனுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்திருக்கின்றது, அவனுடைய அறிவிலே இன்ப துன்பங்கள் சமமாக கருதப்படுகின்றன, ஆகையினாலே ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குன்றிவிட்டது, ஆகையினாலே திருவருள் அவனுக்கு மேம்பட்டு விளங்குகின்றது, அந்த திருவருளை வாயிலாக கொண்டு அவன் காண்கின்றான் வந்திருப்பவர் குருவாக எழுந்தருளியிருப்பவர் சிவமே என்பதை உணர்கின்றான். ஆகையினாலே எப்போது போன அதிகாரத்திலே சொன்னாரே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார் என்று சொன்னார்கள், எப்போது குருவாக எழுந்தருள்வார் என்றால் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் ஏற்படும் காலத்திலே எம்பெருமான் குருவாக எழுந்தருள்வார். அதற்கு முன்பு அவர் குருவாக எழுந்தருளினால் குருவாக வந்திருப்பது சிவமே என்பதை அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம், இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் இந்த குரலில் சொன்னார். சொன்னதுனால இரண்டுக்கும் இடையில மலபரி பாகம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகையினாலே நீடும் இருவினைகள் நேராக நேராதல், பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்த இருவினைகளும், அப்ப பல பிறவிகள் உண்டாகும் தெரியுது இருவினை ஒப்பு நிகழ்வதற்கு, பல பிறவிகள் வினை ஈட்டி வினைப்பலங்களை நுகர்ந்து நுகர்ந்து சரி இந்த விருப்பு வச்சாலும் வெறுப்பு வச்சாலும் நமக்கு மேற்கொண்டு பிறவிதான் என்பதென்று அந்த நல்ல தெளிவு வருவதற்கு பல பிறவிகள் ஆகின்றன. அந்த பல பிறவிகள் ஆன பிறகுதான் இருவினை பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. அந்த இருவினை ஒப்பு நிகழும் போதுதான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி குழல் என்பது சத்தினி பாதம், சக்தி என்பது இறைசக்தி திருவருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி அன்னாவிற்கு கைகூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் குருவாக எழுந்தருள்வார். இனி இன்னொரு மாதிரியும் விளக்குவார்கள், இறை சக்தி குடல் கூடும், இறை நேராதல் கூடும் என்று ரெண்டு விதமாக சொல்வார்கள். சக்தி குடல் கூடும் என்பது சத்தினிபாதம் கூடும், இறை நேராதல் கூடும், இறைவன் குருவாக நேரே எழுந்தருளுதல் கைகூடும் என்று இரண்டு விதமாக நயமாக உரைப்பார்கள். சரி, இந்த இருவினை ஒப்பு எப்போது நிகழும்? இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் சத்தினிபாதம் நிகழும், சாமி குருவாக எழுந்தருள்வார். இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? பல பிறவிகள் அனுபவப்பட்டு நிகழும்னு பார்த்தோம். பல பிறவிகள் வினைப்பயன்களை அனுபவிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பல பிறவிகள் சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்ய செய்யத்தான் இருவினை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியங்களின் விளை அது சிவபிரகாசம் தெளிவா சொல்கின்றது. முடிவினை உதவு பயனால் நேராக, முடிவினை உதவு பயன் என்றால் முடிவுனா முடிந்த அந்த வீடு பேர், அந்த வீடு பேரை தருபவை சிவபுண்ணியங்கள், அந்த சிவபுண்ணியங்களால் இருவினை ஒப்பு நிகழும் அப்படின்னு சிவபிரகாசம் தெளிவாக சொல்கின்றது. சஞ்சீத வினையை சொல்லி, பிராரத்த வினையை சொல்லி, ஆகாமிய வினையை சொல்லி இந்த வினைகள்லாம் ஒத்து விளங்க வேண்டும். இவை எப்ப ஒத்து விளங்கும் அப்படின்னா, முடிவினை உதவு பயனால் முத்தியை தருகின்ற சிவபுண்ணியங்களால் என்று சொல்லியிருக்கின்றார். சித்தியார் குளிப்புறையிலே மாதவ சிவஞான சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றனர். அதற்காகத்தான் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே வழிபாட்டினை நமக்கு வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அந்த சிவபுண்ணியங்களை செய்தால்தான் இருவினை ஒப்பு நிகழும். அது நிகழ்ந்தாதான் நாம வந்து ஞான குருவின் திருவடியை பெற்று வீடு வேறு அடைய முடியும் என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். ஆக இவ்வாறு இருவினை ஒப்பும் சத்திரிவாதமும் நிகழ்ந்த அந்த சமயத்திலே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்கின்றார் என்று பார்த்தோமே. குருவாக எழுந்தருளி அவர் உணர்த்துகின்ற அந்த உபதேசம் இருக்கின்றதே, அந்த உபதேசத்திலே என்ன அவர் உணர்த்துகின்றார் என்றால், பொருள்கள் இத்தனை என்று தெளிவாக முதலிலே உணர்த்துகின்றார். சிவாகமப்படி பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம். சிவாகமங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரே செய்தியை தொகுத்தும் சொல்வார்கள், விரித்தும் சொல்வார்கள், பலவாறு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது, அதான் சிறப்பு. பதி, பசு, பாசம் என்று மூன்றாக சொல்வார்கள். பதி சிவம் என்று இறைவனையே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற இரண்டு நிலைகளிலே வைத்து பதி சிவம் என்று சொல்லி, அப்புறம் பசு பாசம் என்று சொல்லி நான்காக சொல்வார்கள். பதி சிவம் பசு பாசம் நான்காக சொல்லக்கூடிய முறை, ஆறாக சொல்லக்கூடிய முறையும் உள்ளது. அந்த முறைப்படித்தான் இந்த அடுத்த குரட்பாவிலே திருவருள் பயன் ஆசிரியர் சொல்லு. மூன்றாக சொன்னாலும் சரி, நான்காக சொன்னாலும் சரி, ஆறாக சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து கருத்தளவில் ஒன்றுதான், அது ஒன்று கொண்டு முரண்பாடு கிடையாது. அவர் மூணு சொல்றாங்க, இவர் ஆறு சொல்றாரு அப்படின்னா, அது சொல்லாத மூணை சேர்த்து சொல்றாருன்னு இல்லை, மூன்றைத்தான் ஆறாக விரித்து சொல்கின்றார். நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம நாமே வந்து சித்தாந்தம் படித்த அளவிலே சிறிதளவு பயின்றவர்களும் நன்கு அறிவார்கள். பதி பசு பாசம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாசம்னு சொல்லும் போது அது மூன்று இருக்கின்றன, ஆணவம் கண்மம் ஆயிருக்கும் இல்லையா. அந்த முறைப்படிதான் இங்கே சொல்கின்றார், பதி பசு என்று சொல்லிவிட்டு பாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மூணு சொல்லிடுதான். அப்ப பதி பசு ஆணவம் கண்மம் மாயை ஐந்து ஆயுது. இப்ப இது போக ஆறு ஒண்ணு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையும் வந்து பொருளால ஒன்றுதான், ரெண்டு மாயை கிடையாது ஒன்றுதான். ஆனாலும் சுத்த மாயையினும் அசுத்த மாயின்னு சொல்லி அது இரண்டு வகையாக விளங்குது. ஆகையினாலே அந்த இரண்டு வகை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக மாயை இரண்டு. ஆகவே பதியின் இது வேற வேறு சொல்லாட்சிகளிலே சொல்கின்றன. பதின்னு சொல்வதற்கு பதிலாக ஏகன், இந்த சிறப்பு என்னன்னா பதி ஒன்றே என்பதும் அங்க பெறப்படுது ஏகன். பசுன்னு சொல்வதற்கு பதிலாக அநேகன், அப்ப உயிர்கள் பல என்ற கருத்து அங்கு பெறப்படுகின்றது ஏகன் அநேகன். அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை சொல்லணும், ஆணவத்தை இருள் இந்த நூல்ல போறோம், ஆணவம்னு சொல்லக்கூடிய இடத்துல போறோம், அதுக்கு ஓமையாக இருள் சொல்லப்படும். அந்த ஓமையே வந்து பொருளுக்கு பெயராக பயன்படுத்துகின்றான், ஓமை ஆகு பெயர்னு சொல்வார். காளை போன்றவன் அப்படின்னு சொல்லணும், அவனே காளைன்னு சொல்லிட்டா அது ஓமையே அவனுக்கு பெயரா வந்துட்டு ஓமை ஆகு பெயர். ஓமையின் பெயர் பொருளுக்கு ஆகி வந்தது, ஆடவன் வந்து பொருள், அவனுக்கு ஓமை காளை. இந்த ஓமையாகிய இந்த காளைங்கிற பெயர் வந்து பொருளுக்கு ஆடவனுக்கு ஆகி வந்தது போல, அந்த மாதிரி இங்கும் வந்து ஓமையாகிய அந்த இருள் என்ற பெயர் வந்து பொருளாகிய ஆணவமலத்திற்கு ஆகி வருகின்றது. ஓமையாக பெயராக ஆணவமலத்தை இருள் என்றுதான் இந்த நூலிலே எல்லா இடத்திலும் சொல்கின்றார். கண்மம் அத கர்மம் சொல்லிட்டார். அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாயை அசுத்தமாயை. ஆக ஏகன் பதி, அநேகன் பசு, ஆணவமலம் இருள், கண்மமலம் கர்மம், அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாயை அசுத்தமாயை. ஆக ஆறு ஆயிட்டது. ஆக இவை ஆறு, ஏகன் அநேகன் இருள் கருமம் சுத்தமாயை அசுத்தமாயை, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி அற்றவை, ஆதி இல்லாதவை, ஆதி இல்லாதவைனா தொடக்கம் இல்லாதவை, எக்காலத்தும் இருப்பவை, தொடக்கம் இல்லைன்னா அழிவும் இல்லைன்னு அர்த்தம், அதான் அனாதி என்று சொல்கின்ற. தொடக்கமும் அழிவும் அற்றவை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி இல்லாதவை, ஆதியில் என்பதை இல் ஆதி என்று மாற்றிக்கொண்டு அனாதி என பொருள் கூறலாம் என்று ஆதீன வித்வான் திருவேலுமுதி அவர்கள் விளக்குகின்றார்கள். இல் என்பதே இல என்றும் பொருள் தந்து நிற்கும் என்றும் கொள்ளலாம் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவை ஆறும் ஆதி இல ஆதி இல்லாதவை, அதாவது அனாதி பொருள்கள். ஆகவே சிவபெருமான் சத்தினிபாதம் வந்த ஆன்மாவிற்கு, இருவினை ஒப்பும் சத்தினிபாதம் வந்த பல பிறவிகளிலும் சிவபுண்ணியங்களை செய்ததனாலே இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் வாய்க்கப்பெற்ற ஆன்மாவுக்கு உருவாக எழுந்தருளி என்ன உபதேசம் செய்கின்றார், அனாதி பொருள்கள் ஆறையும் முதலிலே உபதேசிக்கின்றார். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதியில். இதிலே இன்னொரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தும் உள்ளது, இலக்கண சம்பந்தமானது, அது நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆறு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார், அதுல ஏகன் அநேகன் சொன்னது இறைவனையும் உயிர்களையும் குறித்தது. ஏகன் அநேகன் அப்படின்னு ஆண்பால் போட்டு சொல்லியிருக்கேன், இப்போ உயர்தினை ஆயிற்று, உயர்தினை ஆகி விடுகின்றன. ஏகன் அநேகன்னால உயர்தினை ஆயிற்று. அப்புறம் சொன்ன இருள் கருமம் மாயை இரண்டு, இருள் கருமம் மாயைங்கும் போது அதெல்லாம் அகிரிணை. அப்ப இந்த ஆறுல ஏகனும் அநேகனும் உயர்தினை, மற்ற இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய இந்த நாளும் அகிரிணை. இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அந்த இடத்துல, என்ன சொல்றது இவை அப்படின்னு சொல்றார். இவைன்னு அகிரிணைய இவைன்னு சொல்லுவோம், உயர்தினைனா இவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப உயர்தினையும் அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது இவர்கள்னு சொல்றதா இவைன்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல் வருது. உயர்தினை மட்டும் இருந்தா இவர்கள், ஏகன் அநேகன் என்ற இவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அகிரிணை மட்டும் இருந்தா இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய ஆகிய இவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயர்திணை அகிரிணை ரெண்டும் சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கும் போது இவை அப்படின்னு அகிரிணை முடிவு கொடுக்கலாம் என்பதற்கு இலக்கணத்திலே இடம் உள்ளது. ஆகையினாலே இவை என்று அகிரிணை முடிவு கொடுத்தார், அதற்கு விதி உள்ளது. பலவையினானும் எண்ணுதினை விரவு பெயர் அகிரிணை முடிவின செய்யுள் உள்ளே. உயர்திணை பெயர்களும் அகிரிணை பெயர்களும் சேர்ந்து வந்தால் செய்யுள்ள வரும்பொழுது அகிரிணை முடிவு கொடுக்கலாம், பெரும்பாலும் அகிரிணை முடிவு பெறும் என்று தொல்காப்பிய விதி கூறுகின்றது என்பதை நான் இங்கே அறிந்து கொண்டு, இவ்வாறு அனாதி பொருள்கள் ஆறையும் சொன்ன ஆசிரியர் இனி அடுத்த குரட்பாவிலே என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் மிக மிக பிரபலமாகிவிட்ட மிக தெரிந்த குரட்பாது, செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறுகின்றார். என்ன அந்த குரட்பாவுக்கு அப்புறம் இந்த குரட்பா சொல்கின்றாரே அப்படி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல ஏதோ ஒரு கருத்தை சொன்னார், இதுல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வது பலன் தராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக விளங்குகின்றது, அந்த தொடர்பை நாம பார்த்துக்கொண்டே வர வேண்டும். முந்தின குரட்பாவில் என்ன சொன்னார்கள் ஆசிரியர், அனாதி பொருள்கள் ஆறு உள்ளன சொன்னார்கள். அடுத்த குரட்பாடு என்ன சொல்கின்றார்கள், வினையை செய்பவன் இருக்கின்றான், அவனால் செய்யப்படுகின்ற வினை உள்ளது, அந்த வினைக்கு பயன் உள்ளது, அந்த பயனை கூட்டுபவன் இருக்கின்றான், இதனை நீ உணர்வாயாக என்று உபதேசிக்கின்றார் அடுத்த குரட்பாவில். இப்ப இதன் மூலம் சொல்வது என்னவென்றால், போன குரட்பாவிலே அனாதி பொருள்கள் ஆறு சொன்னார்களே, அந்த ஆறு அனாதி பொருள்கள் இருக்கின்றனவா, அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்கின்றார் இந்த குரட்பாவில். அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய தொடர்பினை, ஏகனுக்கும் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஏகன் அநேகன் சொன்னார்களா, ஏகன்னா சிவபெருமான், அநேகன்னா உயிர்கள், அவர்களுக்கிடையில் என்ன தொடர்பு, இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்வான் என்ற நிலையிலே இருக்கின்றன, யான் எனதுங்கிற உணர்வோட வினையை செய்வான் நிலையில இருக்கு. சரி, அதுல இருள் கர்மம் வந்தது, அந்த கர்மம் தான் எனது செய்வினை, அந்த உயிராலே செய்யக்கூடிய வினை, அந்த செய்யக்கூடிய வினையும் கர்மம் தான். அந்த வினை பலன் இருக்க இன்ப துன்பம் அதுவும் கர்மம் தான். இது வினை செய்யக்கூடிய வினை ஆகாமிய கர்மம், வினை பயனாகி என்பதுமோ பிராரத்த கர்மம், அதெல்லாம் கர்மம். அப்ப இருள் எப்படி பெறப்படுது, இருள் ஆணவ மலம், இந்த வினையை செய்யத்தக்க வகையிலே அந்த யான் எனதுங்கிற உணர்வை அந்த இருள் கொடுக்க போய் தான் வினையை செய்யறான். அப்ப இருள் இருளுடைய தொடர்பு அங்க தெரிகிறது. அப்ப ஏகனுக்கு என்ன வேலை, இந்த இருள் இருக்க போய் தானே இவன் யான் எனதுங்கிற உணர்வை கொள்றான், அதனால தானே வினையை செய்யறான். எனவே அந்த இருள் மலம் நீங்கும் பொருட்டு இவனுக்கு வினைப்படனை கூட்டுவிக்க வேண்டும், அந்த வினைப்படனை சேர்ப்பவனாக ஏகன் இருக்கின்றான். அப்படி நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும். ஆகவே போன குரட்பாவிலே சொன்னார்களே ஏகன் அநேகன், அதுல இருக்கிற அநேகன் வந்து வினையை செய்பவனாக இருக்கின்றான். அதுல சொன்ன ஆறு பொருள்கள ஒன்றாகிய கர்ம மலம் செய் வினையாக இருக்கின்றது, சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த பயனை கொடுக்கின்ற பாத்திரம் போல, ஒரு உணவுனா உணவை தருது பாத்திரம் போல, இந்த வினை பயனை தருகின்ற பாத்திரமாக எதிர்க்கின்றது மாயை இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா உலகத்தின் வாயிலாக உடம்பின் வாயிலாகத்தான் வினைப்பயன் வந்து சேருது. இப்ப மாயை இரண்டுடைய சம்பந்தம் அப்படி இருக்கிறது. எனவே அநேகன் செய்வானாக வினையை செய்வானாக இருக்கின்றான். அந்த கர்மமானது செய் வினையாகவும் சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த இருளாகிய ஆணவ மலமானது இந்த வினையை இவன் செய்கின்ற வகையிலே அஞ்ஞானத்தை கொடுத்து நிற்கின்றது. ஏகன் எப்படி இருக்கின்றான், அந்த இருள் மனத்தை போக்குவதற்காக வினை பயனை சேர்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை உய்வான் உணர், உய்யும் பொருட்டு உணர். உய்வானை நாம ஆண்பால் வினைமுற்றாக கருதக்கூடாது. உய்வான் என்பது உய்யும் பொருட்டு, அதான் சொன்னாங்க, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வான் என்பது என்ன, தாம் வாழும் பொருட்டு, தாம் மேலும் மேலும் அந்த தேவலோக பதவிகளிலே வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகின்றார்கள் என்று சொன்ன அந்த வாழ்வானது வாழும் பொருட்டுன்னு சொன்னார்கள் இல்லையா திருவாசகத்தில். அத மாதிரி இங்க வந்து உய்வான் உய்யும் பொருட்டு, உய்யும் பொருட்டு உணர்வாயாக, இதை உணர்ந்தால் உய்வு கிடைக்கும். ஏன்னா நாம வினை நாம வந்து ஒரு வினை செய்கின்றோம், நான் செய்வானாக நாம இருக்கின்றோம், நாம வினையை செய்கின்றோம், இந்த வினைக்கு பயன் உண்டு. ஏன்னா அந்த வினை பயனை சேர்ப்பவன் ஒருவன் உண்டு, அதை நினைச்சான்னா ஒரு எப்படி தீவினை செய்ய முடியும், தீவினை செய்யும் போது இந்த உணர்வை விட்டு விடுகின்றோம், செஞ்சுட்டு போவோம், எங்க நமக்கு என்ன இப்ப யாரு பார்க்க போறா, யாரு தண்ணி கொடுக்க போறா, செய்த ஒளிவு மறைவா ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சிருவோம் நினைக்கும். ஆனால் செய்பவனாகிய நாம் உண்டு, நம்முடைய வினை உண்டு, இந்த வினைக்கு பலன் உண்டு, ஏன்னா அந்த பலனை சேர்ப்பவன் உண்டு என்பதை நினைத்தால் வினைகளை செய்யாமல் வினையிலிருந்து உய்யலாம். அது மாதிரி நல்வினை செய்யும் போதும் இந்த நல்வினை நமக்கு பலனை தரும், பிறவியை தரும், எனவே அது வீடு பெற்றுக்கு தடை அப்படின்னு உணர்ந்து அதையும் தவிர்த்து சிவபெருமானின் அருள் வழி நின்று செய்தால் அது வினை கிடையாது. ஆணவமலத்தின் வழி நின்று செய்வதும் செயல்தான், அருள் வழி நின்று செய்வதும் செயல்தான், நாம செய்வதும் செயல்தான், நாயன்மார்கள் செய்வதும் செயல்தான். வேறுபாடு என்ன என்றால், நாம் ஆணவமலத்தின் வழி நின்று யான் எனது என்ற உணர்வோடு செய்கின்றோம். அப்படி செய்யப்படும் செயல்கள் தான் கண்ம மலம். சிவபெருமானுடைய அருள் வழி நின்று செய்யப்படும் செயல்கள் கண்ம மலம் அல்ல, அவை சிவபுண்ணியங்கள். ஆகையினாலே ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாய இரண்டு சொன்னார்களே போன குறட்பாவில், அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்கின்றார். செய்வானாக அநேகனும் அதாவது ஆன்மாக்களும், செய்வினையாகவும் சேர் பயனாகவும் கர்மமும், அந்த கர்மத்தை செய்ய வைக்கின்ற செய்யத்தக்க வகையிலே அஞ்ஞானத்தை உணர்த்தி ஆணவமும், அந்த வினைப்பயனை சேர்க்கின்ற கொள்கலன் போல மாய இரண்டும், வினைப்பயனை சேர்ப்பவனாக ஏகனாகிய சிவனும் உள்ளனர் என்பதை உய்யும் பொருட்டு இவையெல்லாம் உள்ளன என்று உணர்வாயாக என்று உணர்த்துகின்ற இந்த கருத்து இருக்கின்றதே, அதான் திருமுறை சொல்லாட்சியும் அந்த பொருளும் பொருட்சிறப்பும் திருவருட்பயனிலே பல குரட்பாக்களிலும் நாம் வந்து விளங்க காண்கின்றோம். இந்த குரட்பாவிலே பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியினை பொன்போல போற்றி எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் ஏன் செய்கின்றார் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கண நூலாசிரியர்கள் தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதாவது முன்னோர்கள் வழி நின்று முன்னோர்கள் உணர்த்திய அதே மேன்மையான கருத்தினை உணர்த்தி பின்னோர்கள் நூல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும் அப்படியே சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் கையாண்ட சொல்லாட்சிகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் இவர்களும் கையாள வேண்டும். அப்பந்தான் அந்த ஆண்டோர்கள் அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் சிறிதும் மாற்றாமல் சொல்கின்றேன், எனக்கு ஆண்டோர்கள் கருத்து முற்றிலும் உடன்பாடு என்பதை பின்னோ உலகத்தவருக்கு உணர்த்தும் பொருட்டு அவ்வாறு செய்ய வேண்டும், வழிநூல் செய்பவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுதும் என்பது. முன்னோர்கள் சொன்ன பொருள் மட்டுமல்ல, அந்த கருத்து மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன அந்த மொழியையும் அந்த சொல்லாட்சியையும் பொன்போல போற்றுகிறோம் என்று உணர்த்தும் வகையிலே நூல் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள் செய்தார்களே, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தவராக இருந்து கொண்டே சிவநெறியை பின்பற்றினார், அதாவது தோற்றத்திலே அப்படி இருந்து கொண்டே அந்த நெறியினை சார்ந்து விட்டார். எனவே அந்த கோலம் கொண்டார், எண்ணறியில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாரும் சொன்ன மாதிரி அந்த கோலத்திலிருந்து சிந்தைய சிவபெருமான் திருவடி இடத்திலே அகலாமல் வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தன்மை, அப்படி சிவ வழிபாடு செய்தார். அந்த பௌத்தராக கோலம் கொண்டிருந்த புரட்சமய கோலம் கொண்டிருந்த அந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்தில் தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய உண்டு. அது அந்த கோலத்திலே வந்து பௌத்த கோலத்தில் இருந்தாலும் அந்த உள்ளத்து உணர்ச்சி சித்தாந்த உணர்ச்சி அவரிடம் இருந்ததுனால அந்த இடத்துல சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. அப்போ அந்த சைவ சித்தாந்தத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், வினையை செய்பவன் இருக்கின்றான், செய்யப்படும் வினை உள்ளது, அந்த வினைக்கு பலன் உள்ளது, அந்த பலனை ஊட்டுபவன் இருக்கின்றான். இந்த நாளில் ஒன்னு ரெண்டு வேணா மற்ற சமயங்கள் சொல்லும், நாளையுமே வந்து தெளிவாக சொல்வது சைவ நெறி ஒன்றுதான், மற்ற நெறி இப்படி நான்கையுமே சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லாது என்பதை எதிர்மறையாக சொல்லி உணர்த்தினார். சைவ நெறிக்குத்தான் இந்த நான்கு சொல்லக்கூடிய இயல்பு உண்டுன்னு கூட சொல்லாம, சைவத்தை தவிர பிற நெறிகளுக்கு இந்த நான்கையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று எதிர்மறையிலே சிறப்பாக சொல்லி சைவத்தின் மேன்மையினை உணர்த்தினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, எவ்வியல்பு செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய பாங்கு சைவ நெறிக்கு அல்லது ஏனைய நெறிகளிடம் இல்லை, காணப்படாத ஒன்று என்று அருமையாக சொன்னார். இவ்வாறு அனாதி பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஆசிரியர் இங்கே கூறி அருள்கின்றார் என்று அருமையாக கூறி அருள்கின்றார். இப்பொழுது சீடனிடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம், இதெல்லாம் வந்து சிவபெருமான் குருவாக வந்து சத்தியவாதம் வந்த அந்த சீடனுக்கு செய்கின்ற உபதேசம். இந்த உபதேசத்தை அந்த சீடன் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறியும் முறையை சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அறியும் நெறி. அதற்கு அப்படியே நம்மளை அழைத்து வருகின்ற அறியும் நெறி என்பதை இன்னும் வருகின்ற குரட்பாக்களில் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த குரட்பாவிலே என்ன கருத்து சொல்கின்றார் என்றால், நமக்கு ஓர் ஐயம் தோன்றலாம் அந்த கருத்தை கேட்டவுடன். அநேகன் வந்து வினையை செய்பவன், அநேகனாகிய உயிர்கள், ஏகனாகிய சிவபெருமான் செய்த வினைகளை அவற்றையெல்லாம் உரிய காலத்திலே கூட்டி வைப்பவன். அதுவும் கூட சைவ நூல்கள்லாம் சொல்கின்றன, அந்த வினை செய்யப்பட்ட அந்த கால முறைப்படிதான் பலன்கள் வரணுங்கிறது கூட இல்லை. முதல்ல செய்தவனுக்கு முதல்ல பலன், அப்புறம் இரண்டாவது செய்தவனுக்கு இரண்டாவது பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். வினைகளுடைய வன்மை மென்மையை பொறுத்து பயன்கள் முன்ன பின்ன கூட வரலாம்னு சொல்கின்றார். சில விதைகள் போட்டா முதல்ல போட்ட விதை பின்னால் முளைக்கலாம், பின்ன தாமதமாக நாம பின்பு விதைத்த விதை முன்பு முளைக்கலாம். அது அந்த தாவரங்களுடைய தன்மையை பொறுத்தது, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. அது மாதிரி முதல்ல செய்த வினை பின்னால பலன் தரலாம், பின்பு செய்த வினை அந்த முதல்ல செய்த வினைக்கு முன்பாகவே பின்பு செய்த வினை பலனை தரலாம். அது அந்த வினையினுடைய தன்மையை பொறுத்ததுன்னு சொல்வார். அப்ப இப்படிலாம் வினையை அறிந்து, வினையினுடைய தன்மைகளை அறிந்து, அவற்றுக்கு ஏற்ற காலங்களை கூட்டுவித்து, எப்படி பலனை ஊட்டினால் இந்த ஆன்மாவுக்கு அந்த மலச்சக்தி கெடும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து, மறவாமல் அந்த வினைப்படங்களை ஒரு ஆன்மாவை சுவாமி உபயோகிக்க போறார். எண்ணிக்கையில் அடங்காதவை ஆன்மாக்கள், எண்ணி சொல்ல முடியாது அத்தனை ஆன்மாக்கள், அத்தனை ஆன்மாக்களையும் ஐந்தொழிற்படுத்தி உய வைக்கின்றார். அது எந்த ஆன்மாமலையும் அவருக்கு வந்து விருப்போ வெறுப்போ கிடையாது, அதை நாம உணர்வது கிடையாது. சுவாமி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆன்மா துன்பப்படுவதை நாம் பார்த்தோம் என்றால், அந்த துன்பத்திற்கு காரணமாக அந்த ஆன்மா ஒரு முன்வினை செய்துள்ளது. அந்த மாதிரி முன்வினை எனக்கு இருந்தால் எனக்கும் அந்த துன்பம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா மேல சுவாமிக்கு எந்த கோபமோ என் மேல எந்த விருப்பமோ இல்லை, வினைக்கு பலன் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். எனவே உலக துன்பத்தை பார்க்கும்போது இந்த துன்பங்களுக்கு காரணமான முன்வினை ஆகுது, அத்தகைய வினையை நாம் செய்யல் ஆகாது என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை மிக முக்கியம் என்று நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அது மாதிரி இன்பத்திலும் பற்று வைக்காமல், ஏன்னா இன்பத்தில் பற்று வைத்தால் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நோக்கி தான் சிந்தை செல்லுமே ஒழிய சிவநெறியிலே நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஆகையினாலே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, அதான் ரெண்டையும் சொன்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவ என்னும் தோல்விடம் பிழைத்தும் அந்த நெறிந்து சொன்னார். ஆகையினாலே இப்படி நாம் செய்கின்ற அந்த வினைகளை எல்லாம் அறிந்து, அதற்கு எப்படி அவன் பலன் அளிக்கின்றான், அது எப்படி சிவபெருமானாலே முடிகின்றது, நான் எல்லா உயிர்கள் செய்கின்ற வினைகளையும் அறிந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வினைப்பலன்களை ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எந்தெந்த காலத்தில் வினைப்பலனை ஊட்டணுமோ, எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த காலங்களிலே ஊட்ட முடிகின்றது என்றால், அப்ப அந்த உயிர்களோடு அந்த வினை செய்வான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களோடு, அந்த வினைப்பலனை சேர்ப்பவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதிக்கு எப்படி தொடர்பு அமைந்துள்ளது, தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார். முதல்ல தொடர்பை வந்து தூளமாக கூறினார். அந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்பவை, ஏகனாகிய சிவம் அந்த வினைப்பலன்களை ஊட்டுபவன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தொடர்பை நமக்கு நல்லா இன்னும் தெளிவாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பிலே சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்திருப்பதனால்தான் உயிர்களை செய்யக்கூடிய எல்லாத்தையும் சிவபெருமானால் அறிய முடிகின்றது, அறிந்து பலனை ஊட்ட முடிகின்றது என்ற உண்மையை இந்த தோற்றுவாயெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த குரட்பாவுக்கும் அடுத்த குரட்பாவுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கும். அதான் செய்வான் என்ற நிலையிலே உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் செய்த வினைகளை எல்லாம் அறிந்து பலன் ஊட்டுகின்ற நிலையிலே சிவம் இருக்கின்றது என்றால், உயிர்களோடு சிவம் எப்படி இருக்கின்றது. இப்ப நான் என்னெல்லாமோ செய்யறேன், வீட்டில் இருக்கிறவர்களுக்கே எல்லாம் தெரியல, நான் செய்யறதுல பாதிதான் தெரியும். என்னைக்காவது தெரிய வந்தா இவ்வளவு காரியம் செஞ்சிட்டு இருக்கானா, நல்லதோ கெட்டதோ அப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அல்லது தெரியாமலே கூட செஞ்சிடலாம், செஞ்சுக்கிட்டே இருந்துடலாம், காலத்தை ஓட்டிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதபடி நம்மால எதையுமே செய்ய முடிவது இல்லை, ஒவ்வொன்றையும் அறிகின்றான். அறிவதோடு மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பலனையும் கொடுத்து விடுகின்றான். நாமே செய்த காரியத்தை மறந்திருப்போம், சுத்தமா மறந்திருப்போம், ஏதாவது ஒரு பிறவியிலாவது அதுக்கு பலனை கொடுத்து விடுகின்றான். அப்ப எப்படி அது அவனுக்கு சாத்தியப்படுகின்றது, நெருக்கமா நம்ம இருப்பவர்களை கூட நம்ம செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, அது மாதிரி நம்மளையும் அடுத்தவர்கள் செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, ஆனா இந்த பெருமான் மட்டும் எப்படி எல்லாரும் செய்கின்ற எல்லா வினைகளையும் எப்படி அறிகின்றான் என்று சொன்னால், அந்த எல்லா உயிர்களோடும் அவன் எவ்வாறு இருக்கின்றான் சொல்கின்றார். என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கியவர்கள் இருந்தாலும் நாம வேறு அவர்கள் வேறுனு பிரிந்து தனித்தனி ஆளா தான் இருக்கும். அதனாலதான் அவர்களும் அறியாதபடி நாமும் ஏதாவது செய்துவிட முடிகிறது, நாம் அறியாதபடி அவர்களும் செய்துவிட முடிகிறது. ஆனா சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், எல்லா உயிர்களிடமும் நீக்கமர கலந்திருக்கின்றார். அந்த உயிர் வேறு சிவம் வேறுனு பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கு. இது உயிர், இது சிவம்னு பிரிக்க முடியாது. இப்ப இதெல்லாம் ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, அப்பதான் நமக்கு விளங்கும். இப்ப உயிராகவும் சிவம் இருக்கட்டும், உயிர்களையும் உடம்பையும் எடுத்துக்கணும். எல்லா உயிர்களும் உடம்போடு வாழ்கின்றன. இந்த உயிரையும் உடம்பையும் எடுத்துக்கொள்வோம். உயிரையும் உடம்பையும் பார்த்தால் இது உயிர் இது உடம்பு அப்படின்னு பிரிக்க முடியாத நிலையிலே அந்த உயிர் எப்படி உடம்போடு பிரிப்பின்றி கலந்துள்ளதோ அத மாதிரி இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாத அளவிலே சிவமானது உயிரோடு இரண்டரை கலந்துள்ளது. அப்படி எல்லா உயிர்களோடும், அற்ப பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, மனித பிறவி தேவலோக பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களோடும் இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாதபடி உயிரோடு உயிராக கலந்துள்ளது. மேலும் அவன் அறிவித்தால்தான் எந்த உயிரும் அறிய முடியும். அப்ப நாம் அறிகின்றோம் என்றாலே அவன் அறிவிக்கின்றான் அர்த்தம். அப்ப நாம் அறிவது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அவன் அறிவான். அவன் அறிவிச்சுதானே நாம் அறிவோம், அவன் காட்டித்தானே நாம காண்றோம். ஆகையினாலே நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இதை நினைக்கணும், இதை சொல்லணும், இதை செய்யணும்னு நாம என்ன கருதுகின்றோமோ அந்த அறிவையே அவன் தான் விளக்குகின்றான். மலமறைப்பை நீக்கி நம்முடைய விருப்பத்தை அறிந்து மனமொழிமைகளாலே நம்மை நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றான். அதைத்தான் அப்பர்வருமான் அருமையாக சொன்னார், வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தானேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல, நம்முடைய கருத்தை அவன் தான் வெளிப்படுத்துகின்றான். நம்முடைய வாயின் மூலமாக சொற்களை வெளிப்படுத்துவனவன் தான், மனத்தின் மூலமாக சிந்தனையை வெளிப்படுத்துவனவன் தான். ஏனென்றால் நாம மலமறைப்புல இருக்கோம், மலமறைப்பை நீக்கி அவன் வெளிப்படுத்தினாதான் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துவோர் மட்டுமல்ல அதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து விடுவான். அதான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. எனவே இப்படி அப்ப வாயா அப்போ எப்படி நம்முடைய நாம் வாயால் சொல்பவற்றை அறிய முடிகிறது, மனதால் நினைப்பவற்றை அவனால் எப்படி அறிய முடிகின்றது, செயல்களை எப்படி அறிய முடியுதுன்னா அவன் வாயாகவே இருக்கின்றான், கருத்து அந்த மனமாகவே இருக்கின்றான், மனத்தில் உள்ள கருத்தாகவே இருக்கின்றான். அப்ப ஒன்றாக கலந்திருக்கின்றான் உடலும் உயிரும் போல. அதான் வாயானை வாயில் உள்ளானேன்னு சொல்லாம வாயானே சொல்லிட்டாங்க, மனத்தில் உள்ளானேன்னு சொல்லாம மனத்தானை, கருத்தில் கலந்திருக்கான்னு சொல்லாம கருத்தானைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்படி ஒன்றாக கலந்திருப்பதனாலே அப்படி எப்படியே சொன்னாரு. அதைத்தான் இங்கே ஆசிரியர் உடலையும் உயிரையும் வைத்து ஓமையாக சொல்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன் என்பது உடம்பு. உடம்பு எதனால் வாழ்கிறது? உயிரால் வாழ்கின்றது. இந்த உடம்பு நிற்கின்றது, இருக்கின்றது, நடக்கின்றது என்றால் உயிர் அதனை செலுத்துகின்றது. அதான் ஒரு கார் அங்க ஏறுது, இறங்குது, திரும்புது, வேகமா பாயுது அப்படின்னா உள்ள ஒருவன் இருந்து இயக்குகின்றான், அல்லது போட்டா போட்ட மாதிரி கிடக்கும் அந்த கார். அத மாதிரிதான் உடம்பும், அது உள்ளே இருந்து உயிர் இயக்குவதனாலே உடம்பு இயங்குகின்றது. ஆனால் உடம்பின் செயல் உயிரின் செயல் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல் ஒன்றுபட்டு இருக்கின்றது அல்லவா. அப்படி ஊனோடு உயிரானது ஒன்றாக கலந்திருக்கிறது அல்லவா. அது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான், அதான் ஒருமைத்தே, அப்படிப்பட்ட ஒற்றுமையே. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், அந்த உடம்போடு கூடியுள்ள உயிர்களோடு சிவபெருமான் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. உடம்போடு உயிர்கள் எவ்வாறு ஒன்றாக கலந்திருக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்த உடம்போடு உள்ள உயிர்களோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. ஊனோடு உயிர் ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று சொன்னார். ஆகையினாலே உடம்பானது உயிரோடு கூடி பிரிப்பின்றி விளங்குகின்ற அந்த ஒற்றுமை நிலையைப் போலத்தான் உடம்போடு கலந்திருக்கின்ற அந்த உயிர்கள் சிவஞானத்தோடு கூடி பிரிப்பின்றி இருக்கின்ற முறைமை என்று இந்த குரட்பாவிலே கூறினார். ஆகவே அப்படி ஒன்றாக இருப்பவனாலே நாம் செய்கின்ற வினைகளை அறிய முடியும். எனவே அந்த வினைப்பலன்களை கூட்ட முடியும். சரி, வினைகளை அறிகின்றான், ஆனா வினைப்பலன்களை கூட்டுகின்றான் போது கூட்டுகின்றவன் வேறாக இருக்க வேண்டும் அல்லவா. வினையை செய்பவன் ஆன்மா, வினைப்பலனை அந்த வினைக்குரிய பலனை கொடுப்பவன் சிவம். எனவே அப்ப வேறாகவும் இருக்கணும் அல்லவா? நாம் வினைப்பலனை சிவபெருமான் கொடுக்கின்றார், ஆன்மா அதை பெறுகின்றது. எனவே கொடுப்பவன் வேறு, பெறுபவன் வேறு, வேறாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இவன் ஒன்றாகவே கலந்திருக்கின்றான் என்றுதானே சொல்கின்றீர்கள். சொன்னால் ஒன்றாக கலந்திருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பொருளாயிருமா? உடம்போடு உயிர் ஒன்றாக தான் கலந்திருக்கு. இது உடம்பு, இது உயிர்னு பிரித்து அறிய முடியல. அதுக்காக உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உயிர் இதுக்கு முன்னால ஏதோ ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு பிறவியில் இருந்தது. அப்ப அந்த உடம்பு தான் உயிரா இல்லையா? அந்த ஆயுள் காலம் வரை அந்த உடம்புல இருந்தது, அப்புறம் அந்த உடம்ப நீங்கியது, வினைக்கீடாக இப்போ ஒரு உடம்போட இருக்கிறது. இன்னும் எத்தனை பிறவிகள் என்னென்ன உடம்போட சேருமோ. ஆகவே தெளிவு, உயிர் வேறு உடம்பு வேறு தான், ஆனா சேர்ந்திருக்கும் போது பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு. ஆனாலும் பொருளால் வேறுதான். அதுபோல சிவமும் உயிரும் பொருளால் வேறுதான். அதை ஓமை மூலமாக வரக்கூடிய குரட்பாவையை விளக்க இருக்கின்றார். அதனை வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறியும் நெறியிலே முதற் குரட்பாவிலே இருவினை ஒப்பும் சத்தினிவாதமும் ஆன்மாவிடம் தோன்றிய காலத்திலே சிவபெருமாக எழுந்தருள்வார் என்றும், அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு எழுந்தருளி அனாதி பொருள்கள் ஆறினையும் உணர்த்தி அருள்வார் என்றும், அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தமானது செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்ற குரட்பாவினாலே உணர்த்தப்பட்டது. இது எப்படி நாம் செய்கின்ற வினைகளை அந்த ஏகன் சிவபெருமான் அறிந்து பலன் ஊட்டுகின்றார் என்றால், சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான், பொருளால் வேறாக இருக்கின்றான், செலுத்துதலால் உடனாக இருக்கின்றான். ஆகவே உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட இருக்கின்றது. அவற்றை ஒவ்வொரு குரட்பாவலாக பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு ஒருவர்கள் பாலித்த சீர்வளர்ச்சி குருமகாசனிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த சைவ சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.